முப்பாட்டம் செஞ்சது முறையான விவசாயம், இப்ப நாம் எல்லாம் செய்வது விஞ்ஞான விவசாயம்.
கம்ப்யூட்டர் தெரிஞ்சாலும் காலேஜில் படிச்சாலும்
கழனியிலே உழைச்சா தான் நமக்கு சோறப்பா.
இதை புரிஞ்சுக்கிட்டு
முறையில் மாத்தி விற்பனை செய்யணும்.
ஊர் மூடி தேரில் தாவோடும், அது போல் ஒருங்கிணைந்த விவசாயம் தான் தேரும். அது போல் ஒருங்கிணைந்த விவசாயம் தான் தேரும்.
தொழில்நுட்பம் தெரிஞ்சு நாம் எல்லாம் உழைச்சு விளைச்சலத்தான் இரு மடங்கா ஆக்குவோமே.
நம்ம வருமான
அதற்கு உழுவோம் உழைப்போம் உயர்வோம்.
உழவர்களே, உங்களுக்கான வேளாண் தகவல்களை பெற ஓர் அரிய வாய்ப்பு உழவரின் வளரும் வேளாண்மை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்படும் வேளாண் மாத இதழ். வேளாண்மை தொழில்நுட்பங்கள், புதிய பயிர் ரகங்கள், பண்ணை கருவிகள், விவசாயிகளின் அனுபவங்கள் மற்றும் பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரே மாத இதழ் உழவரின் வளரும் வேளாண்மை. இந்த இதழுக்கான ஆண்டு சந்தா 200 ரூபாய், நிறுவனங்களுக்கான ஆண்டு சந்தா 3000 ரூபாய், 15 ஆண்டுக்கான ஆயுள் சந்தா 2000 ரூபாய், தனி இதழின் விலை 20 ரூபாய் மட்டுமே. பதிவு செய்ய ஆசிரியர் உழவரின் வளரும் வேளாண்மை என்ற பெயரில் வங்கி வரை ஒலை அல்லது பணவிடை மூலம் தங்களின் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அனுப்ப முகவரி: ஆசிரியர் உழவரின் வளரும் வேளாண்மை, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. உடனே உழவரின் வளரும் வேளாண்மை வாங்கி படித்து பயன்பெறுங்கள்.
அரளியில் பதியின் போடுதல். செம்மண் மற்றும் தேங்காய் நார் இரண்டையும் நன்கு கலக்க வேண்டும். அதன் பின் அரளி செடியில் 1 அங்குலம் அளவிற்கு பட்டியை நீக்கிவிட வேண்டும். பாலித்தீன் பையில் செம்மண் மற்றும் தேங்காய் நார் வைத்து பட்டியை சுற்றி மெல்லிய கயிறால் கட்ட வேண்டும். 1 மாதம் கழித்து வேர்கள் வளர ஆரம்பிக்கும். பின்பு அந்த பாலித்தீன் பையை கத்தியால் கீறி வேர் வந்த செடியை தனியாக பிரித்தெடுத்து வேறு ஒரு இடத்தில் வளரச் செய்யலாம். கத்தரியில் விதை பிரித்தெடுக்கும் முறை. கத்தரியில் நிறைய ரகங்கள் உண்டு. ஒவ்வொரு ரகத்திலும் காய்கள் வேறுபடும். கத்தரி விதை வினையில் முதிர்ச்சி அடையும் பொழுது காயின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறும். இந்த நிலையில் நாம் விதையினை பிரித்தெடுக்கலாம். கத்தரி பழங்கள் நிறைய இருந்தால் இயந்திர முறையை பயன்படுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டறியப்பட்ட கத்தரியில் விதை பிரித்தெடுக்கும் கருவி கொண்டு கத்தரி விதையினை பிரித்தெடுக்கலாம். இந்த முறையில் காயினை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இந்த இயந்திரத்தில் போட வேண்டும். கத்தரி விதை தனியாக பிரிந்து இந்த தண்ணீர் தொட்டியின் அடியில் தங்கும். பின் அந்த தொட்டியினை திறக்கும் பொழுது விதைகளை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கலாம். கத்தரி விதையில் உள்ள வளவளப்பு தன்மையினை நீக்குவதற்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலத்தில் 1 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். அதன்பின் விதையினை நிழலில் உலர்த்த வேண்டும். கொத்தவரையில் விதை பிரித்தெடுக்கும் முறை. கொத்தவரையில் பொதுவாக காய்கள் பச்சை நிறத்தில் இருக்கும். காய்கள் முதிர்வு நிலையை அடையும் பொழுது அதன் நிறம் பழுப்பு நிறமாக மாற துவங்கும். ஒரு சில காய்கள் வெடிக்கும் நிலைக்கு வரும் பொழுது காய்களை அறுவடை செய்ய வேண்டும். பின்பு அதை வெயிலில் நன்றாக காய வைத்து விதைகளை கலனில் வைத்து குச்சிகளினை கொண்டு அடிக்கும் பொழுது விதைகள் வெளிவரும். பின்பு விதைகளை முரம் அல்லது சல்லடைகளை கொண்டு பிரித்தெடுக்கலாம். சிறுகீரையில் விதை பிரித்தெடுக்கும் முறை. பொதுவாக கீரைகளில் விதை மிகச் சிறியதாக இருக்கும். கீரைகள் முதிர்ச்சியடையும் பொழுது விதைகள் கருப்பு நிறமாகவும் அதன் பூக்கள் காய்ந்தும் காணப்படும். கீரைகளை அறுவடை செய்த பின் மிருதுவான குச்சிகளை கொண்டும் உரலில் இட்டும் குத்தும் பொழுது விதைகள் பிரிந்துவிடும். பின்பு விதைகளை முரம் அல்லது சல்லடைகளை கொண்டு பிரித்தெடுக்கலாம். பாகற்காயில் விதையை பிரித்தெடுக்கும் முறை. பாகற்காய் முதிர்ச்சி அடையும் பொழுது அதன் நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் காணப்படும். காய்களை கைகளினால் பிளந்து சிவப்பு நிறங்களில் உள்ள விதைகளை பிரித்தெடுத்து விதைகளை தண்ணீர் கொண்டு நன்கு அலசும் பொழுது விதையின் மேல் உள்ள படலங்கள் நீக்கப்பட்டு விதைகள் வெளிவரும். 2 அல்லது 3 முறை நன்கு அலசும் பொழுது விதை முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்படும். தரமான விதைகளை தேர்வு செய்வதற்கு ஒரு பக்கெட் தண்ணீரில் விதைகளை இடும் பொழுது நன்கு முற்றிய விதைகள் தண்ணீரின் கீழ்ப்புறத்திலும் முற்றாத விதைகள் தண்ணீரின் மேற்புறத்திலும் மிதக்கும். நன்கு முற்றிய விதைகள் ஆரஞ்சு நிறத்திலும் முற்றாத விதைகள் வெள்ளை மற்றும் வெளிர் நிறத்திலும் காணப்படும். வெண்டையில் விதை பிரித்தெடுக்கும் முறை. விதை முதிர்ச்சி அடையும் பொழுது காய்கள் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறமாக மாறும். காயில் வெடிப்புகள் வரும். இந்த நிலையில் நாம் காயினை அறுவடை செய்யலாம். காயினை நன்றாக வெயிலில் காய வைக்க வேண்டும். விதையினை 2 முறைகளில் பிரித்தெடுக்கலாம். முதலாவது, காயினை கலனில் வைத்து தட்டி விதைகளை பிரித்தெடுக்கலாம். அடுத்தது, ஆட்களை வைத்து வெடித்த காய்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்தெடுப்பது மற்றொரு முறையாகும். தரமான விதைகள் இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். விதைகளை பிரித்தெடுக்கும் பொழுது தரமற்ற விதைகளை நீக்கி நல்ல தரமான விதைகளை விற்பனை செய்யலாம்.
அத்தியில் விண்பதியம். தாய் செடியில் நன்கு வளர்ச்சியடைந்த பென்சில் அளவு தடிமன் உள்ள குச்சிகளை தேர்வு செய்து அவைகளை வேர் உருவாக்கத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. பின்னர் வேர்கள் நன்கு வளர்ச்சியடைந்தும் தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்றது. இம்முறையிலான பயிர் பெருக்கத்திற்கு விண்பதியம் என்று பெயர். தாய் செடியில் இருக்கும் நன்கு வளர்ச்சியடைந்த பென்சில் அளவு தடிமன் உள்ள குச்சிகளை தேர்வு செய்து 2 கணுக்களுக்கும் இடையில் உள்ள பட்டைகள் நீக்கம் செய்யப்படுகின்றன. பின்னர் தேங்காய் நார்கள் மற்றும் செம்மண் கலந்த கலவையினை பட்டைகள் நீக்கப்பட்ட பகுதியில் வைத்து ஒரு பாலித்தீன் கவரினை கொண்டு 2 பக்கங்களும் சணல் கயிறு கொண்டு நன்கு இறுக்கமாக கட்டப்படுகிறது. இதனால் காற்று மற்றும் நீர் உட்செல்வது முற்றிலுமாக தடுக்கப்படுகின்றது. இதனால் கணுப்பகுதியில் சத்துக்கள் தேக்கம் செய்யப்பட்டு வேர்கள் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு பதியம் செய்யப்பட்ட குச்சிகள் சுமார் 60 முதல் 65 நாட்களில் நன்கு வளர்ந்த மற்றும் வேர்விட்ட செடிகள் பெறப்படுகின்றது.
விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து நெல்லில் வந்து விதை உறக்கத்தை பற்றி, விதை உறக்கம் எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெல்லில் விதை உறக்கம் அப்படிங்கும்போது நெல்லில் எங்கே சார் விதை உறக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெல்லில் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா ரகத்திலையும் வந்து விதை உறக்கம் காணப்படுவதில்லை. சில ரகங்களில் வந்து விதை உறக்கம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா விதை உறக்கம் வந்து விதைகளில் வந்து அறுவடைக்கு முன்னரே வந்து விதைகள் வந்து விதை உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றன. விதை உறக்கமானது வந்து அறுவடையிலிருந்து விதை சுத்தம் செய்யும் இடைவெளியில் வந்து காமனாக வந்து நீங்கிவிடும். ஆனால் ஆடுதுறை 37 என்ற ரகத்தில் மட்டும் இந்த விதை உறக்கமானது அறுவடை செய்த பிறகு கிட்டத்தட்ட 2 மாத காலங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து ஒரு 50 லிருந்து 60 நாட்கள் வரை வந்து விதை உறக்கம் காணப்படும். ஆடுதுறை 37 என்பது உங்களுக்கு தெரியும், இது வந்து அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு குறுகிய கால மோட்டார் ரகம். இது வந்து இட்லி செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இப்போ இந்த விதையில் விதை உறக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, விதைக்கும் பொழுது அதாவது உடனே நம்மளுக்கு வந்து விதை தேவை அப்படின்னு சொல்லிட்டு விதையை விதைக்கும் பொழுது முளைப்புத்திறன் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து இந்த விதையில் காணப்படுகின்ற விதை உறக்கத்தை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீக்கிட்டு விதைச்சோம்னா விதையில் வந்து நல்ல முளைப்புத்திறன் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல மகசூலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விதை உறக்கத்தை நம்ம இப்போ எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தாங்க, ஒரு சிறிய தொழில்நுட்பம் தாங்க. இதுக்கு பெரிய வந்து அளவில் வந்து பொருட்கள் தேவைப்படுவதில்லை. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் என்ற ஒரு உப்பு தாங்க, அப்புறம் விதை, அவ்வளோதான் நம்மளுக்கு. இப்போ இந்த விதை உறக்கமுள்ள விதையை வந்து 0.5% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் ஒரு 16-18 மணி நேரம் ஊற வச்சுங்க. அப்படியே எடுத்து விதைச்சோம்னா, ஊற வச்ச பிறகு வழக்கமாக நம்ம செய்கிற விதை மூட்டம் போட்டு நம்ம வந்து விதைச்சோம்னா விதை உறக்கம் நீக்கப்பட்டு விடும், சரிங்களா? அதாவது வந்து இப்போ 1 கிலோ விதையை எடுத்துட்டிங்கன்னா அந்த விதையை 5 கிராம் உப்பு, 1 லிட்டர் தண்ணி கொண்ட கரைசலில் 16-18 மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பிறகு நீரை வந்து நன்றாக வடிகட்டி வழக்கமாக செய்கிற ஈரசாக்கு கொண்டு விதைகளை வந்து விதை மூட்டம் போட்டு விதைச்சோம்னா விதைத்தோம் என்றால்னா நம்மளுக்கு வந்து விதை உறக்கம் நீக்கப்பட்டு வயலில் வந்து நல்ல முளைப்புத்திறன் கிடைக்கும், நல்ல வீரியமான நாற்றுகள் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு தேவையான விதையினை வந்து 120 கிராம் உப்பு, 24 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த கரைசலில் வந்து 16 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அது மாதிரி 16 மணி நேரம் ஊற வச்ச பிறகு முன்பு நான் கூறியது போல் நீரை நல்லா வடிகட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக செய்கிற அப்படி மூட்டம் போட்டு நம்ம விதைப்பு செய்ய வேண்டும். இது மாதிரி செஞ்சு விதையை விதைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல நாற்றுகள் கிடைக்கும், அதிக மகசூலும் பெறலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேரடி நெல் விதைப்புக்கு தேவையான விதை கடினப்படுத்துதல் என்ற தொழில்நுட்பத்தை பற்றிங்க. அதாவது நேரடி நெல் விதைப்பு இப்போ பார்த்திங்கன்னா பரவலாக தஞ்சாவூர் இது காவிரி டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே மோர் தென் பார்த்திங்கன்னா 40% மேலே வந்து நேரடி நெல் விதைப்பில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் என்ன நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்பு வந்து கையால் விதைக்கும் போது பார்த்திங்கன்னா போதுமான அளவு வந்து நம்ம வந்து செடிகளோட எண்ணெய்க்கு வயலில் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, அப்போ இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால களைகளோட தொந்தரவு அதிகமாக இருக்கும். களைகளோட தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால என்ன, அது களைகள் வந்து பயிரின் வளர்ச்சியை பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது நம்மளுக்கு வந்து மகசூல் குறையும். ஸோ வயலில் வந்து நம்மளுக்கு வந்து போதுமான பயிர்களின் எண்ணிக்கை, அதிக முளைப்புத்திறன் பெற்று போதுமான பயிர்களின் எண்ணிக்கையை பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடி நெல் விதைப்பில் விதைக்கிறதுக்கு முன்னாடி விதையை வந்து கடினப்படுத்தி விதைக்கணும். இது ஒரு சிம்பிள் தொழில்நுட்பம் தாங்க. இதுக்கு என்ன அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம 1 ஏக்கருக்கு தேவையான 40 கிலோ விதையினை 40 கிராம் பொட்டாசியம் குளோரைடு என்ற உப்பை 40 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த கரைசலில் இந்த 40 கிலோ விதையை வந்து 16-18 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதை ஊற வச்ச பிறகு பின்னாடி நீரை நன்றாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நிழல்லையோ இல்லை மிதமான வெயிலில் வந்து உலர்த்தணுங்க. அப்படி உலர்த்தும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விதையோட ஈரப்பதம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து விதையை முன்னாடியே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விதையில் வந்து ஈரப்பதம் இருந்ததோ அந்த அளவு ஈரப்பதம் வரும் வரையில் வந்து விதையை வந்து நம்ம நிழலையோ வெயிலையோ உலர்த்தணுங்க. அப்புறம் உலர்த்திய பிறகு அந்த விதையை எடுத்து வழக்கமாக நம்ம செய்கிற இருட்டறையில் மூட்டம் போட்டு அப்புறம் நம்ம மூட்டம் போட்டு விதைக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நேரடியாக வந்து விதைக்கலாங்க. இதை வந்து விதைக்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து உடனே விதைக்கணும். அது அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 10-15 நாள் வந்து தான் சேமித்து விதைக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுருந்து விதைச்சிங்கன்னா விதையோட முளைப்புத்திறன் வந்து பாதிக்கப்பட்டுரும், சரிங்களா? அதனால் இந்த முறையில் வந்து விதையை வந்து கடினப்படுத்தி நீங்கள் எல்லோரும் நேரடி நெல் விதைப்பில் வந்து விதையை விதைக்கணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் விதையோட முளைப்புத்திறன் தூண்டப்பட்டு நாற்றுக்கள் வந்து வீரியமாக நம்ம முளைக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த மாதிரி வந்து விதையை வந்து கடினப்படுத்தி விதைக்கிறதுனால வறட்சியை தாங்கி நம்ம வந்து வளரக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். அது மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் பூக்கும் தருணத்தில் பார்த்திங்கன்னா பூக்கும் தருணம் வந்து விரைவுபடுத்தப்படும். இதனால் வந்து கொஞ்சம் அதிகமான மகசூல் நமக்கு டைரக்ட் சீடடாக நேரடி நெல் விதைப்பில் நம்மளுக்கு கிடைக்குங்க.
உழவர்களே, உங்களுக்கான வேளாண் தகவல்களை பெற ஓர் அரிய வாய்ப்பு. உழவரின் வளரும் வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்படும் வேளாண் மாத இதழ். வேளாண்மை தொழில்நுட்பங்கள், புதிய பயிர் ரகங்கள், பண்ணை கருவிகள், விவசாயிகளின் அனுபவங்கள் மற்றும் பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரே மாத இதழ் உழவரின் வளரும் வேளாண்மை. இந்த இதழுக்கான ஆண்டு சந்தா 200 ரூபாய், நிறுவனங்களுக்கான ஆண்டு சந்தா 3000 ரூபாய், 15 ஆண்டுக்கான ஆயுள் சந்தா 2000 ரூபாய், தனி இதழின் விலை 20 ரூபாய் மட்டுமே. பதிவு செய்ய ஆசிரியர் உழவரின் வளரும் வேளாண்மை என்ற பெயரில் வங்கி வரை ஒலி அல்லது பணவிடை மூலம் தங்களின் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அனுப்ப வேண்டிய முகவரி ஆசிரியர் உழவரின் வளரும் வேளாண்மை விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. உடனே உழவரின் வளரும் வேளாண்மை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2015 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தென்னை வீரிய ஓட்டுரகம் VPM 5. இந்த VPM 5 வீரிய ஓட்டுரகமானது சராசரியாக ஆண்டிற்கு மரம் ஒன்றுக்கு 161 காய் மகசூல் தரவல்லது. மேலும் இந்த ரகமானது 48-50 மாதங்களிலேயே பூக்கும் திறன் கொண்டது. காய் ஒன்றுக்கு அதிக கொப்பரை 150 கிராம் எடையும் அதிக எண்ணெய் சத்தும் 70% கொண்டது. ஒரு ஹெக்டரில் சுமார் 28,175 காய்கள் மகசூலாக தந்து 4.22 டன் கொப்பரையை மகசூலாக தரவல்லது. இதன் இளம் காய்கள் இளநீருக்கு மிகவும் உகந்தது. ஒரு இளம் காயிலிருந்து சுமார் 285 மில்லி லிட்டர் இளநீரும் 4.8 பிரிக்ஸ் அளவுடன் அதிக இனிப்பு சுவையும் கொண்டது. மானாவாரிக்கு ஏற்ற சிறந்த வீரிய ஒட்டுரகமாக VPM 5 விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து வேளாண் அறிவியல் நிலையம் சிறுகமணி திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இந்நிலையம் 1977 வந்து நவலூர் குட்டப்பட்டு அப்படின்ற இடத்துல 1977 ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதன்மையான வேளாண் அறிவியல் நிலையம். பின்ன பார்த்தீங்கன்னா 1999 திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் இது வந்து இடம் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அறிவியல் நிலையம் வந்து டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் நலனுக்காகவும் அவங்களோட விவசாய தொழில்நுட்பம் மற்றும் அவங்களுடைய விவசாய முறைகளை மேம்படுத்துவதற்காகவும் அந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. எங்களோட முதன்மையான வேலை என்ன அப்படின்றனா, முதல் நிலை செயல் விளக்கம் மற்றும் வயல்வெளி ஆய்வுத்திடல்கள் அமைத்து இந்த 2 திட்டங்கள் மூலமாகவும் இந்த மாவட்டத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் வந்து இங்கே மற்ற ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த பகுதிக்கு வந்து ஏற்றனவாக உள்ளதா அப்படின்றத ஆராய்ச்சி செய்து அதனுடைய முடிவுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும், பின்ன ஏற்கனவே அந்த ஆய்வுகள் மூலம் அந்த வெற்றி பெற்ற அந்த தொழில்நுட்பங்களை மற்ற உழவர்களுக்கு அதை சொல்வதற்காகவும் இந்த 2 செயல்களும் நாங்கள் செஞ்சு வரோம். இதை தவிர பயிற்சிகள் வந்து இங்கே உள்ள ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த பயிற்சிகள் வந்து விவசாயிகளுக்கு மட்டும் அல்லாமல் கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சிகள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் மற்றும் வேளாண்மையில் கிராமப்புற இளைஞர்களை ஊக்குவிக்கவும் ஈர்ப்பதற்காகவும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. பயிற்சிகள் மூலம் இவை பரவலாக்கம் செய்யப்படுகின்றன. இதை தவிர எங்கள் நிலையத்தில் நிறைய செயல் விளக்க மாதிரிகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு மாடித்தோட்டம், பரண்மேல் ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, தோட்டக்கலை வளர்ப்பு போன்றவற்றை மாதிரி திடல்கள் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு செயல் விளக்கம் அளித்து செய்து காட்டுகிறோம். இம்மாவட்ட விவசாயிகள் எங்கள் நிலையத்தை அணுகி அவற்றை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
Thank you. நமஸ்காரங்க. என் பேர் ராஜகோபால். திருவாரூர் மாவட்டம் ராஜபென்சாடி கிராமம். நான் மீன் பண்ணை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. விவசாயத்தை விட்டுட்டு மாற்றுப்பயிர் என்ன கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போகும்போது அந்த மீன் பண்ணை நாங்கள் முடிவு பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு கிராப்புக்கு வந்து 50,000 ரூபா ஏக்கருக்கு வருது. அதில் வந்து நாங்களே எல்லாமே அதுக்கு ஃபுட்டெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம். அது போக எங்களுக்கு வந்து கட்லா மிருகால் ரோகு அப்படின்ட்டு குளத்தில் விட்டுருக்கோம். ஆவரேஜ் வந்து 2,500 to 3,000 விடுறோம். ஒரு ஏக்கராவுக்கு 2 டன் ஆவரேஜ் ஈல்டு எடுக்கலாங்க. அதில் 1 டன் நமக்கு செலவு வந்துடும். 1 டன் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 லட்சம் ரூபா லாபம் வரும். ஆனால் வந்து எல்லோரும் பார்க்கணும், இளைஞர் கையில் இது இளைஞர்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஊக்குவிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 1 ஏக்கர் வந்து நாங்கள் 1 ஏக்கரில் வந்து பாண்டு ஒன்று பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் பாண்டு ஒன்று. அதில் வந்து நம்ம ஃபீடு வந்து ஃப்ளோட்டிங் ஃபீடு ஏதாவது தேவைப்பட்டால், அதாவது ஹீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஃபீடு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஃப்ளோட்டிங் ஃபீடுக்காக நான் ஒரு ஏரியா ஒதுக்கியிருக்கோம். அதுலேயே வந்து நாங்கள் ஃபுட்டும் அதிலேயே கொடுத்தோம்னா அதிலே வந்து எடுத்துக்கோம். அந்த டைமிங் காலைல 10 மணினா 10 மணிக்கு ஒரு தகரத்தை எடுத்து தட்டினா அந்த இடத்துக்கு எல்லாமே வந்துடும். அந்த ஃபுட்டு கொடுக்கறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஃபுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லோரும் பண்ணணும். இப்போ இளைஞர்களுக்கு எல்லாருமே இதை செய்யணும். நான் எங்களை விட இளைஞர்கள் தான் நிறைய படிச்சுட்டு வந்து இளைஞர்களை வேலைக்கு அனுப்பாமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அலைடு ஃபார்மிங்கில் நாங்கள் அந்த நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கோம். அது வந்து நாட்டுக்கோழி இந்த பிராய்லர் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டுக்கோழி வந்து நாங்கள் 16 to 21 ஷெட்டில் பகலில் வெளியில் போயிடும், நைட்டு மட்டும்தான் இங்கே இருக்கும், உள்ளே வரும். இந்த வியாதியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கோம். நாட்டுக்கோழி வந்து எங்களுக்கு க்ரோத் ரேட் வந்து 90 டேஸுக்குள்ளே வந்து 3/4 கிலோ வர்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு இயற்கையான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அருகம்புல் கொடுக்குறோம், முருங்கைக்கீரை கொடுக்குறோம், அகத்திக்கீரை கொடுக்குறோம், வேப்பம் கொழுந்து மார்னிங் ஹவர்ஸில் வேப்பம் கொழுந்து கொடுக்குறோம். அப்புறம் நாங்களே ஃபுட்டு தயார் பண்ணி கொடுத்துக்குறோங்க. அதாவது எல்லா நவதானியத்தையும் போட்டு அரைச்சி தவுட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கடலைப்பண்ணா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதையும் கொடுக்குறோம். எங்களுக்கு க்ரோத் ரேட் எப்படின்னா 1 கிராம் சாப்பிட்றா 1.5 கிராம் வளர்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். பட் ஆனால் வெளியில் போய் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கோம், நைட்டு மட்டும்தான் அங்கே உள்ளே வரும். இது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே அதை பார்த்துக்குறாங்க. இந்த 16 to 21 கேஜியில் வந்து ஒரு 250 விடலாங்க. குஞ்சு வந்து கவர்மெண்ட் அவங்க எங்களுக்கு கொடுக்குறது 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இதை பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அந்த டைமிங்க்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் மீன்ஸ் தடுப்பூசி, அந்த அம்மை தடுப்பூசி இந்த மாதிரி முக்கியமாகலாம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதை செலவு மீன்ஸ் வந்து நம்ம 1 ரூபா செலவு பண்ணால் 1.5 ரூபா கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். எல்லா குடும்பங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் இதே மாதிரி பண்ணி எல்லோரும் பயன்படணும், எல்லோரும் வளர்க்கணும்.